சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 18, 2024. தலைப்பு: ஆத்மா. கோல்டன் உரை. ஏசாயா. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம், எபிரேயர். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் இரட்சிப்பு வரும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயஞ்செய்யுங்கிருபையை அடையவும், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சீரக்கடவோம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருக்கிறது. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. ஓ, தாக்கமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். மார்க்கு. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில், அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு, அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேராயிருந்தார்கள். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தைச் சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது, தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவனென்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாகச் சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாகப்போ சாத்தானே, நீ தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தி நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லூக்கா. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐசுவரியம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி, புசித்து குடித்து ஊரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த இராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். மார்க்கு. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2 கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்கதகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவனல்ல என்றார். நடபடிகள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ரோமர். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுகிறாயா? இந்த கட்டளையானது வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதையும் உள்ளடக்கியது. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. இதில் ஆன்மா நமது எஜமானர் மற்றும் பொருள் உணர்வு மற்றும் மனிதனுக்கு இடமில்லை. மனித குலத்தை ஆசீர்வதிக்க ஆன்மாவிடம் எல்லையற்ற வளங்கள் உள்ளன, மேலும் மகிழ்ச்சியை மிக எளிதாக அடையலாம் மற்றும் ஆத்மாவில் தேடினால் நம் பாதுகாப்பில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். உயர்ந்த இன்பங்கள் மட்டுமே அழியாத மனிதனின் ஆசைகளை பூர்த்தி செய்யும். தனிப்பட்ட உணர்வுகளின் எல்லைக்குள் நாம் மகிழ்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. புலன்கள் உண்மையான இன்பத்தை அளிக்காது. மனித பாசத்தில் உள்ள நன்மை தீமையின் மீதும் ஆன்மீகம் மிருகத்தின் மீதும் ஏற்றம் பெற்றிருக்க வேண்டும். இல்லையெனில் மகிழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது. பாவத்தின் ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் உயர்த்தப்பட வேண்டும், மேலும் சுயநலத்தின் ஒவ்வொரு மலையும் தாழ்த்தப்பட வேண்டும். நம் கடவுளின் நெடுஞ்சாலை அறிவியலில் தயாராக இருக்க வேண்டும். சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக கிறிஸ்து இயேசு ரபினிக்கல் தவறு மற்றும் அனைத்து பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டிக்க வந்தார். உண்மை மற்றும் வாழ்க்கையின் வழியை சுட்டிக்காட்ட இந்த இலட்சியம் இயேசுவின் முழு பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் நிரூபிக்கப்பட்டது. ஆன்மா மற்றும் பொருள் உணர்வு, உண்மை மற்றும் பிழை ஆகியவற்றின் சந்ததிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது. ஆன்மாவை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் வகையில் பொருள் உணர்வின் பிழைகளை நாம் போதுமான அளவு வெற்றி பெற்றிருந்தால் பாவத்தை வெறுத்து ஒவ்வொரு முகமூடியின் கீழும் அதை கண்டிப்போம். இந்த வழியில் மட்டுமே நாம் நம் எதிரிகளை ஆசீர்வதிக்க முடியும். இருப்பினும் அவர்கள் நம் வார்த்தைகளை அவ்வளவு அர்த்தப்படுத்துவதில்லை. நாம் நம்மை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் இயேசு கற்பித்த வழியில் நமது இரட்சிப்பை செய்ய வேண்டும். சாந்தம் மற்றும் வலிமையுடன் அவர் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவித்தார். வெறுமையும் பயமும் சத்தியத்தின் தரத்தை தாங்க தகுதியற்றவை. கடவுள் அதை ஒருபோதும் அத்தகைய கைகளில் வைக்க மாட்டார். மரண நம்பிக்கையின் ஆழத்தில் மூழ்கி கடவுளின் படைப்பின் தன்மை மற்றும் தரத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது. நாம் நமது பலவீனமான படபடப்புகளை தலைகீழாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் வாழ்க்கையையும் உண்மையையும் கண்டறிவதற்கான நமது முயற்சிகள் மற்றும் பொருள் உணர்வுகளின் சாட்சியத்திற்கு மேலே கடவுளின் அழியாத யோசனைக்கு மேலே உயர வேண்டும். இந்த தெளிவான உயர்ந்த காட்சிகள் கடவுளை போன்ற மனிதனை அவனது இருப்பின் முழுமையான மையத்தையும் சுற்றளவையும் அடைய தூண்டுகிறது. வயதோ விபத்துகளோ ஆன்மாவின் உணர்வுகளில் தலையிட முடியாது. வேறு உண்மையான புலன்கள் எதுவும் இல்லை. பொருளாகிய உடலுக்கு அதன் சொந்த உணர்வு இல்லை என்பதும் ஆன்மாவிற்கும் அதன் திறன்களுக்கும் மறதியும் இல்லை என்பதும் தெளிவாகிறது. ஆவியின் புலன்கள் வலியற்றவை, அவை எப்போதும் அமைதியுடன் இருக்கும். எல்லாவற்றின் இணக்கத்தையும் சத்தியத்தின் வலிமையையும் நிரந்தரத்தையும் அவர்களிடமிருந்து எதுவும் மறைக்க முடியாது. ஆன்மா அழியாதது, ஏனென்றால் அது சுய அழிவின் கூறு இல்லாத ஆவி. ஆன்மா உணர்வில் வசிப்பதாகவும் மனம் பொருளில் வசிப்பதாகவும் தவறான மதிப்பீடுகள் மூலம் நம்பிக்கை தற்காலிக இழப்பு அல்லது ஆன்மா ஆன்மீக உண்மை இல்லாமை போன்ற உணர்வாக மாறுகிறது. பிழையின் இந்த நிலை என்பது உயிரின் மரண கனவு மற்றும் பொருளில் இருப்பதை போன்றது. மேலும் இது அழியாத உண்மைக்கு நேர் எதிரானது. ஆன்மா பாவம் செய்யும் அல்லது அழியாத ஆன்மா அழியும் உடலில் உள்ளது என்று நாம் நம்பும் வரை இருத்தலின் அறிவியலை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. மனித குலம் இந்த அறிவியலை புரிந்து கொள்ளும் போது அது மனிதனுக்கு வாழ்க்கையின் சட்டமாக மாறும். ஆத்மாவின் உயர்ந்த விதி இது நல்லிணக்கம் மற்றும் அழியாததன் மூலம் பொருள் உணர்வை விட மேலோங்கி நிற்கிறது. தன்னலமற்ற லட்சியம், உன்னதமான வாழ்க்கை நோக்கங்கள் மற்றும் தூய்மை சிந்தனை கலப்பு தனித்தனியாகவும் கூட்டாகவும் உண்மையான மகிழ்ச்சி வலிமை மற்றும் நிரந்தரத்தன்மை ஆகியவற்றின் இந்த கூறுகள் ஆத்மாவில் தார்மீக சுதந்திரம் உள்ளது. தவறான இன்ப நம்பிக்கைகளை துடைத்துவிட்டு கடவுளின் படைப்புகள் நன்றாக இருக்கும், இதயத்தை மகிழ்விக்கும் உணர்வுகளிலிருந்து ஆன்மாவிற்கு பாசங்களை இடமாற்றினால் உணர்வின் வழிகள் நல்லவை. அறிவியலின் வாள் இது போன்றது. சத்தியம் பிழையை துண்டிக்கிறது. பொருள் மனிதனின் உயர்ந்த தனித்துவத்திற்கும் விதிக்கும் இடமளிக்கிறது. உண்மை சுதந்திரத்தின் கூறுகளை கொண்டு வருகிறது. அதன் பேனரில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது என்ற ஆன்மாவால் தூண்டப்பட்ட பொன்மொழி உள்ளது. கடவுளின் சக்தி சிறைபிடிக்கப்பட்டவருக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. தெய்வீக அன்பை எந்த சக்தியாலும் தாங்க முடியாது. கடவுளுக்கு எதிராக தன்னை எதிர்க்கும் இந்த கூறப்படும் சக்தி என்ன? அது எங்கிருந்து வருகிறது? பாவம், நோய், மரணம் என்று மனிதனை இரும்பு கட்டைகளால் பிணைப்பது எது? எது மனிதனை அடிமைப்படுத்துகிறதோ அது தெய்வீக அரசாங்கத்திற்கு எதிரானது. உண்மை மனிதனை சுதந்திரமாக்குகிறது. உணர்வு வலி மற்றும் வலியற்ற தன்மை, துக்கம் மற்றும் மகிழ்ச்சி என மனித சிந்தனை ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறும்போது பயத்திலிருந்து நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையிலிருந்து புரிதலுக்கு புலப்படும் வெளிப்பாடு கடைசியாக மனிதன் ஆன்மாவால் ஆளப்படும் பொருள் உணர்வால் அல்ல. கடவுளின் அரசாங்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் மனிதன் சுயமாக ஆளப்படுகிறான். தெய்வீக ஆவிக்கு அடிபணியும் போது மனிதனை பாவம் அல்லது மரணம் மூலம் கட்டுப்படுத்த முடியாது. இதனால் ஆரோக்கிய சட்டங்களை பற்றிய நமது பொருள் கோட்பாடுகள் மதிப்பற்றவை என்பதை நிரூபிக்கிறது. விஞ்ஞானம் ஆன்மாவை கடவுளாக வெளிப்படுத்துகிறது. பாவம் மற்றும் மரணத்தால் தீண்டப்படாதது மைய வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனமாக மன அமைப்புகளில் உள்ள அனைத்தையும் இணக்கமாக சுற்றி வருகிறது. ஆன்மா மாறாது. புரிதல் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் நிலைப்பாட்டை ஒரு பொருளிலிருந்து ஆன்மீக அடிப்படையில் மாற்றும் போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை பெறுவோம். உணர்வின் மீது ஆன்மாவின் கட்டுப்பாட்டை பெறுவோம். மேலும் கிறிஸ்தவம் அல்லது சத்தியத்தை அதன் தெய்வீக கொள்கையில் உணருவோம். சொர்க்க ராஜ்யம், தெய்வீக அறிவியலில் நல்லிணக்கத்தின் ஆட்சி, தவறாத நித்திய மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதின் சாம்ராஜ்யம், ஆன்மா உச்சமாக இருக்கும் ஆவியின் வளிமண்டலம். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.